இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா நோய்களும் குணமாக்குங்க இயேசுவே. தொடுங்க இயேசுவே. எல்லாரும் தொட்டு குணமாக்குங்க இயேசுவே.
கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
இறை இயேசுவிலும் அன்னை மரியாவிலும் என் அன்பு இதயங்களே, நலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை இச்சனிக்கிழமை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒரு சில இடங்களில் இந்த ஞாயிறன்று அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் திட்டங்கள் இருக்கலாம். செப்டம்பர் 5 கடந்த புதனன்று அருளாளர் அன்னை தெரேசாவின் நினைவு நாளையும் நாம் கொண்டாடினோம். இந்திய சமுதாயம் நலம் பெற உழைத்த அந்த அன்னையின் விழாவையும் ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவையும் தொடர்ந்து வரும் இந்நாயிரன்று இடம்பெறும் வாசகங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. வாழ்வின் தவிர்க்க முடியாத அனுபவங்களான நோய், பிணி, துன்பம், வறுமை இவற்றில் நாம் வாடும்போது நம் மனதில் எழும் எண்ணங்கள் என்ன? இவைகளால் துன்புறும் மற்றவர்களை நாம் காணும்போது நம்முடைய உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் என்ன? இவையே இந்த ஞாயிறு சிந்தனையின் மையம். துன்பம் ஏன்? அதிலும் மாசற்றவர் துன்புறுவது ஏன்? நோயாலும் ஏழ்மையாலும் மனிதர்கள் வாடுவது ஏன்? அன்பு இதயங்களே, இதுபோன்ற கேள்விகள் மனித சமூகத்தை எப்போதும் தாக்கி வரும் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு இந்த ஞாயிறு வாசகங்கள் ஒரு சில தெளிவுகளை தருகின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசையாவின் வார்த்தைகளை கேட்கின்றோம். இவ்வார்த்தைகள் வேதனையில் இருக்கும் ஓர் உள்ளத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைகள். ஆனால் அன்புள்ளங்களே, வெறும் வேதனை மட்டும் அங்கு இல்லை. அந்த ஆழமான வேதனையிலும் இறைவனிடம் கொண்டுள்ள விசுவாசம் இந்த வார்த்தைகளில் பொங்கி எழுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, எல்லாம் அழிந்துவிட்டது என்று விரக்தியின் எல்லைக்கு போகும்போது மனம் பாறையாய் இறுகி போகும். அந்த பாறைக்குள்ளிருந்து சின்னதாய் கிளம்பும் ஒரு நீர்க்கசிவு போன்ற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து பின்னர் பாறையை பிளந்து கொட்டும் அருவியாக மாறும். ஆங்கில கவிதை ஒன்று என் நினைவுக்கு இப்போது வருகின்றது. இதை கதை என்றும் சொல்லலாம். அண்ணனும் தம்பியும் ஒரு நாள் வீதியில் நடந்து செல்லும் போது திடீரென தம்பிக்கு ஒரு சந்தேகம். தைரியம்னா என்ன அண்ணே என்று அண்ணனிடம் கேட்கின்றான். அண்ணன் தனக்கு தெரிந்த மட்டும் விளக்க பார்க்கின்றான். தம்பிக்கு பாதி விளங்கியது. அப்போது அவர்கள் போய்கொண்டிருந்த பாதையில் யாரோ ஒருவர் புல்தரை ஒன்றை எரித்து விட்டிருந்தார். முற்றிலும் எரிந்து போன அந்த புல்தரையின் நடுவில் ஒரு சின்ன புல் மட்டும் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது. அண்ணன் தம்பியிடம் அந்த புல்லை காட்டி, தம்பி, இதுதான் தைரியம் என்றான். கவிதை இதோடு முடிகிறது. தம்பிக்கு விளங்கியதா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த காட்சி நமக்கு முக்கியம். முற்றிலும் எரிந்து போன ஒரு புல்தரையின் நடுவே நின்று கொண்டிருக்கும் புல் நமக்கு ஒரு பாடம். தன்னை சுற்றி எல்லாமே அழிந்தாலும் அந்த அழிவில் தானும் கலந்து மறைந்து போகாமல் தலை நிமிர்ந்து நிற்பதுதான் தைரியம், அதுதான் விசுவாசம். இத்தகையதோர் விசுவாசத்தை இறுக பற்றிக்கொண்டு ஏசையா கூறும் வார்த்தைகள் நம் மனதில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். இதோ ஏசையாவின் வார்த்தைகள்.
ஏசையா நூல் பிரிவு 35. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பிரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும், தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும்.
இறைவாக்கினர் ஏசையாவின் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்ற எண்ணம் எழும். அழகான கற்பனை, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்று மூடப்பட்ட வாழ்க்கையை, மூடப்பட்ட கல்லறையை திறந்து எழுந்து வரும் விசுவாச வார்த்தைகள் இவை. அன்பு இதயங்களே, ஏசையாவின் விசுவாச வார்த்தைகள் நம்முடையதாகவும் மாற வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். அன்பு இதயங்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யாக்கோபு மடலிலிருந்து மிக தெளிவான பாடங்கள் நமக்கு வருகின்றன. ஏழைகளை எப்படி பார்க்கின்றோம், அவர்களை எப்படி நடத்துகின்றோம்? பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் இரக்க குணம் அதிகம் உண்டு. நமது கோவில்கள், நிறுவனங்கள் வழியாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஏழைகளுக்கு நாம் பல உதவிகள் செய்கிறோம், உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. வறியோரை பார்த்து பரிதாபப்பட்டு இரக்கப்பட்டு உதவி செய்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் ஏழைகளை மனிதர்களாக மதிக்கின்றோம்? இதுதான் யாக்கோபு மடலில் எழுப்பப்படும் சங்கடமான கேள்வி. அன்பு நெஞ்சங்களே, ஏழைகளுக்கே உரிய மதிப்பை தந்து அவர்களுக்கு சிறப்பு பணியாற்றிய அன்னை தெரேசாவை இந்திய மண்ணுக்கு அனுப்பி வைத்த இறைவனுக்கு இந்த வேளையில் நாம் நன்றி சொல்வோம்.
நீதியில்லாழட்டுமே வேந்தனே உம்மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே. நீதி இல்லாளட்டுமே வேந்தனே உம்மகனே, எளியவர் சார்பினிலே மீட்பினை வழங்கட்டுமே.
அன்பு இதயங்களே, வறுமையை ஒரு சாபமாகவும் வறியோர் கடவுளின் தண்டனைக்கு ஆளானவர்கள் என்றும் நம்பி வந்த யூதர்கள் மத்தியில் இயேசு வறியோர் பேறு பெற்றோர் என்று மலை உச்சியில் ஆணித்தரமாகச் சொன்னார். யூத மத தலைவர்களுக்கு இயேசு சொன்னது பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கும், தேவ நிந்தனையாகவும் ஒலித்திருக்கும். ஆனால் இதை கேட்ட வறியோர் மனதில் நம்பிக்கை பிறந்திருக்கும். இயேசு புரட்சிகரமாக பேச வேண்டும், அதனால் மக்களை தன் வயப்படுத்த வேண்டும் என்று முயன்றதில்லை. தான் ஆழ்மனதில் நம்பியவைகளை மக்களுக்குச் சொன்னார், வாழ்ந்தும் காட்டினார். அவரது போதனைகளும் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடும் வாழ்ந்த வாழ்வும் யூதர்களுக்கு சவாலாக இருந்தன. இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு இப்படி ஒரு சவாலை நமக்கும் விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆற்றிய ஒரு புதுமை சொல்லப்பட்டுள்ளது. வாய் பேசாத, காது கேளாத ஒருவரை குணமாக்கிய புதுமையை தன் வல்லமையை வெளிப்படுத்த இயேசு எடுத்துக்கொண்ட முயற்சியாக பார்க்காமல் யூத சமூகத்திற்கும் இன்று நமக்கும் அவர் காட்டும் ஒரு மாற்றுப்பாதையாக பார்க்க வேண்டும். வாய் பேசாத, காது கேளாத ஒருவரை மற்றவர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அவர் தானாக இயேசுவிடம் வரவில்லை. தன் குறைகளை பார்த்து கடவுளின் தண்டனையை அனுபவிப்பவன் என்று தன்னை முத்திரை குத்திய யூத சமுதாயத்தின் மேல் அவர் வெறுப்பை வளர்த்திருக்க வேண்டும். இயேசுவையும் இந்த யூத சமுதாயத்தில் ஒருவராக நினைத்து அவரை அணுக அந்த நோயுற்றவர் தயங்கியிருக்க வேண்டும். அந்நேரத்தில் அவரது நண்பர்கள் செயலில் இறங்கினர். அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய நண்பர்கள் இயேசுவிடம் அவரை கொண்டு வந்தனர். அன்பு இதயங்களே, முடக்குவாதத்தில் கட்டிலிலேயே முடங்கிப்போன ஒருவரை அவரது நண்பர்கள் இயேசுவிடம் சுமந்து வந்தனரே, அதேபோல்தான் இந்த நிகழ்வும். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை இன்றும் நாம் சந்தித்து வருகின்றோம். நான் கல்லூரியில் பணியாற்றிய போது தினம் தினம் நான் கண்ட ஓர் அற்புதம் என் நினைவுக்கு இப்போது வருகின்றது. போலியோ நோயினால் கால்கள் இரண்டிலும் சக்தி இழந்த ஒரு மாணவரை அவரது நண்பர் தினமும் சக்கர நாற்காலியில் தள்ளி கொண்டு வருவார். அவர்கள் பாடம் பயின்ற கட்டிடத்தில் லிஃப்ட் வசதி இல்லாததால் அந்த நண்பர் அவரை குழந்தையைப் போல் இரு கரங்களிலும் தூக்கிக் கொண்டு இரண்டு மாடிகள் ஏறுவார். அன்பர்களே, இது நடந்தது ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல. இந்த அற்புதம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த நல்ல உள்ளம் எங்கிருந்தாலும் வாழ்க. என தருமை அன்புள்ளங்களே, இயேசுவிடம் அவருடைய நண்பர்கள் அவரை கூட்டிக் கொண்டு வந்ததும் இயேசு செய்தது வியப்பை தருகின்றது.
இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழுந்தது, அவர் தெளிவாக பேசினார்
என்று மார்க்கு நற்செய்தி 7 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, இயேசு இவ்வாறு நடந்து கொண்டதிலிருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இயேசு அவரது காதுகளில் கையை வைக்கும்போது அவரிடம் இயேசு சொல்லாமல் சொல்லியது இதுவாகத்தான் இருக்கும். உன்னை இதுவரை அல்லது இனியும் மனம் தளரச் செய்யும் வண்ணம் இந்த உலகம் சொல்வதை கேளாதே. உன் காதையும் நாவையும் நல்ல செய்திகளுக்காக திறந்துவிடு. வேதனையில் விரக்தியில் நீ வாழ்ந்தது போதும். உன் சிறைகள் திறக்கப்படுக, விடுதலை பெற்று நீ வாழ. இனிய இதயங்களே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலிருந்து நாம் போகும்போது இயேசு நம் செவிகளையும் நாவையும் எல்லா புலன்களையும் தொட்டு இதே வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். தீமைகளை பார்க்காதே, கேட்காதே, சொல்லாதே என்று 3 குரங்குகள் வழியாக நமது காந்தி சொன்னார். இயேசு நமது 5 புலன்களையும் தொட்டு நல்லவைகளை பார், நல்லவைகளையே பேசு, நல்லவைகளை கேள், நல்லவைகளையே சுவைத்து வாழ், நல்லவைகளே உன் மூச்சு காற்றாக இருக்கட்டும் என்று ஆணித்தரமாக நம் ஒவ்வொருவரிடமும் சொல்கின்றார். அன்பு இதயங்களே, வறுமையாலும் பிணியாலும் நாம் சிக்கியிருக்கும் போதும், இந்த சிறைகளில் சிக்கியிருப்பவர்களை சந்திக்கும் போதும் ஏசையாவின் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை நமதாக்குவோம். இல்லாதது முடியாதது என்று ஒன்றும் நம்மை சிறைப்படுத்தாமல் பார்த்து கொள்வோம். இறைவனின் துணையோடு, அன்னை மரியாவின் துணையோடு, நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தால்
பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர்.
இறைமகனும் ஆரோக்கிய அன்னையும் நமக்கு துணை புரிவார்களாக. அருளாளர் அன்னை தெரேசா நமக்கு பரிந்துரை செய்வாராக.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.